ஹியூமன் போடியமுடன் இணைந்து MTR ரெஸ்டாரண்ட்ஸ் உடுப்பி மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 அ தமிழ் ட்ரூ கிரைம் பாட்காஸ்ட் கேஸ் 11 எபிசோட் 2 பிறல் சாட்சிகள் பிறல் காட்சிகள். இந்தியாவில் சிறை கைதியாக இருக்கிற பெரும்பாலானவங்க சாதாரண பின்புலத்தை சேர்ந்தவங்க தான். இந்தியாவில்ன்னு இல்லை, உலகம் முழுக்கவே இதான் நிலைமை. உலகத்தோட முன்னோடி ஜனநாயக நாடுகளில் ஒன்றுன்னு பெருமைப்பட்டுக்கிற அமெரிக்காவில் கூட இதான் நிலைமை. அங்கே ஜெயிலில் அதிகமாக இருக்கிறது கருப்பினத்தவங்க. இந்த காலத்திலையும் அந்த நிலைமை மாறலை. ஏன்னா சாதாரண பின்புலத்தில் இருக்கிறவங்களுக்கு சட்டத்தை வளைக்க தெரியாது, வளைக்கவும் முடியாது. அதுக்கு பண பலம் வேணும், இல்லைனா அதிகார பலம் வேணும். அதே மாதிரி தான் நிதிஷ் கட்டாரா கொலை வழக்கிலையும் அதிகாரத்தோட கை ஓங்கி இருந்துச்சு. நிதிஷ் கட்டாரா ஒரு IAS ஆஃபீஸரோட பையன்னாலும் டிபி யாதவ் முன்னாடி அவன் ஒரு சாதாரண ஆளா மாறிடுறான். இந்த வழக்குல குற்றம் செஞ்சவங்களுக்கு எதிரா எக்கச்சக்கமான ஆதாரம் இருந்துச்சு. கொலை பண்ண இடத்துல மர்டர் வெப்பன் கூட இருந்துச்சு. நிதிஷ் பயன்படுத்தின வாட்சும் செல்போனும் கிடைச்சது. கொலகாரங்க நிதிஷ கூட்டிட்டு போன காரையும் மீட்டு கொண்டு வந்தாச்சு. கார்ல கடைசியா கூட்டிட்டு போனதை 4 பேர் பார்த்து இருக்காங்க. கல்யாணத்துல நிதிஷ் கலந்துகிட்டதை உறுதிப்படுத்துற விதமா நிறைய போட்டோஸ் இருந்துச்சு. அதை நேர்ல பார்த்த சாட்சிகள் இருக்காங்க. போதா குறைக்கு கொலை செஞ்சவங்களே வாக்கு மூலம் வேற கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய நியூஸ் சேனல்ல வந்து இந்தியா முழுக்க ஒளிபரப்பாகி கொந்தளிப்பான சூழல் உருவாகி இருந்துச்சு. இவ்ளோ இருந்தும் இந்த எல்லா விஷயங்களையும் வளைக்க பார்த்துச்சு அதிகாரம். இந்த கொலையில நேரடியா சம்பந்தப்பட்டவங்க மொத்தம் 3 பேர், விகாஸ் யாதவ், விஷால் யாதவ், சுக்தேவ் பெஹல்வான். கொலை நடந்த நாள்லேருந்து சுக்தேவ் பெஹல்வான ஆளக்காணும். அவன் கூலிக்கு கொலை பண்றவன். அவனை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியலங்கிறதுக்காக அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தா 2500 ரூபா கிடைக்கும்னு அறிவிச்சாங்க. மற்ற 2 குற்றவாளிகளையும் கோர்ட்டு முன்னாடி நிறுத்தினாங்க. விகாஸ் யாதவ் இப்போ சில விஷயங்களை மாத்தி பேச ஆரம்பிச்சான். அட்வொகேட் கேட்டாரு,
பாரதி யாதவ் உங்க கூட பிறந்தவங்க தானே?
ஆமா சார்.
அவங்க IMT காசியாபாத்ல செப்டம்பர் 1998 இருந்து டிசம்பர் 2000 வரைக்கும் படிச்சாங்களா?
ஆமா சார்.
நிதிஷ் கட்டாராவுக்கும் பாரதி யாதவுக்கும் என்ன உறவு?
ஒரு உறவும் இல்லையே.
ஒரு உறவும் இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருந்தாங்களே.
இல்ல சார், இந்த தகவல் எனக்கு தெரியாது.
உங்க அப்பா டிபி யாதவும் உங்க கசின் விஷால் யாதவும் இந்த கல்யாணத்துக்கு எதிரா இருந்தாங்கல்ல?
இல்ல சார், அவங்களுக்கும் இத பத்தி எதுவும் தெரியாது.
ரெண்டு பேரும் வேற வேற கம்யூனிட்டி. நிதிஷ் கட்டாரா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டோட புள்ளங்கிறதுக்காக நீங்களும் உங்க அப்பாவும் இதுக்கு எதிரா இருந்ததா சொல்றத பத்தி?
இல்லவே இல்ல. மறுபடியும் சொல்றேன், அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருந்தாங்கிறதே எங்களுக்கு தெரியாது. அது போக எங்க வீட்டுல எல்லாருமே படிச்சவங்க. எனக்கு கூட சர்வீஸ் கிளாஸ்ல தான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்படி இருக்கிறப்போ இத காரணமா வச்சு எதிர்க்கிறதுக்கு எந்த நோக்கமும் இல்ல.
கொலையான நிதிஷ் கட்டாராவுக்கும் பாரதி யாதவுக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னு நிரூபிக்கிறது இந்த வழக்குல ரொம்ப முக்கியம். அப்போதான் கொலைக்கான மோட்டிவ் கிடைக்கும். அதை நிரூபிக்க முடியலனா இந்த கேஸ் சட்டத்துக்கு முன்னாடி நிக்காது. கொலை நடந்ததைத்தான் தடுக்க முடியல, கொல்லப்பட்டவனுக்கு நீதியாவது கிடைக்கணும்ல. சொல்லப்போனா இது கொல்லப்பட்டவனுக்கான நீதி மட்டும் இல்லை, இப்படியான குற்றங்கள் இனி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான விஷயமும் கூட. மோட்டிவ் அதை நிரூபிக்கிறது தான் இப்போ நிதிஷ் தரப்போட மோட்டிவ். அதை நிரூபிக்க விடாம பண்றது தான் எதிர்த்தரப்போட மோட்டிவ்.
மோட்டிவை நிரூபிக்கிறது தான் இந்த வழக்கோட உயிர் நாடின்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அதோட கழுத்துல கை வச்சான் விகாஸ் யாதவ். ரெண்டு பேருக்கும் நெருக்கமான உறவு இருந்துச்சுன்னு தனக்கும் தன்னோட வீட்லையும் தெரியாதுன்னு சத்தியம் பண்ணான். பிளான் பண்ணபடி எல்லாம் சரியா போச்சு. கோர்ட்ல என்னென்ன சொல்லணும், எதை எதை மறைக்கணும், எதெல்லாம் மாத்தி சொல்லணும்னு தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தான். வழக்கோட கழுத்துல கை வச்சதோட அடுத்து முழு பூசணிக்காயையும் சோத்துல மறைக்க பார்த்தான்.
சம்பவம் நடந்த அன்னைக்கு சிவானிகோர் கல்யாணத்துக்கு நீங்க போனீங்களா?
ஆமா சார், போனேன்.
கல்யாணம் எங்க நடந்துச்சு?
டைமண்ட் பேலஸ்ல.
யாரெல்லாம் கல்யாணத்துக்கு போனீங்க?
என்னோட சிஸ்டர்ஸ் பார்த்தி, பாவ்னா, கசின் விஷால் யாதவ், அப்புறம் அம்மா.
அவ்வளவுதானா? சுக்தேவ் பெஹல்வான் கல்யாணத்துக்கு வரலையா?
இல்ல வரல சார்.
சரி, நிதிஷ் கட்டாரா அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்ததாச்சும் தெரியுமா, இல்ல அதுவும் தெரியாதுன்னு சொல்வீங்களா?
தெரியாது சார், அதுதான் உண்மை.
அப்ப இது என்ன?
அப்படின்னு சொல்லி அன்னைக்கு கல்யாணத்துல எடுத்த போட்டோஸ்லாம் காட்டினாங்க. அவன் அதை உத்து பார்த்தான். இந்த போட்டோல ஷிவானி கார் தவிர வேற யாரையும் எனக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு பச்சை போய் சொன்னான். அடுத்து பாரதியும் நிதீஷும் இருக்கிற போட்டோவை காட்டினாங்க. அதுல பாரதி மட்டும்தான் தெரியும், கூட இருக்கிறது யாருன்னு தெரியலன்னு சொன்னான். அடுத்து நிதீஷ் மட்டும் இருக்கிற தனி படத்தை காட்டினாங்க. அது யாருனே தெரியாதுன்னு அவனை பார்த்ததே இல்லைன்னு சாதிச்சான். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு நைட் டிராவல் பண்ணிட்டு போனதா சொல்லப்படுற ரூட்ல போகலன்னு, டாடா சஃபாரி கார்ல போகவே இல்லைன்னு சொன்னான். மர்டர் வெப்பனையும் டெட்பாடியையும் நாங்க அடையாளம் காட்டலையே அப்படின்னு சொன்னான். மீடியால ஒளிபரப்பான அவனுடைய ஆடியோ கிளிப்பை கோர்ட்ல பிளே பண்ணாங்க. அதுக்கு போலீஸ் டார்ச்சர் பண்ணாங்கன்னு அப்படி சொல்ல சொன்னாங்கன்னு காலங்காலமா சொல்ற அதே பொய்ய குச்சமே இல்லாம சொன்னான். விகாஸ் யாதவ் அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேள்வி வந்துச்சு. இப்ப புது கதை ஒன்று சொல்லி ஆகணும். அதுக்கான ஆதாரங்கள் கோர்ட்ல தந்து அவன் சொல்ற கதை தான் உண்மைன்னு நிரூபிச்சாகணும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் ஜோரா ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. இல்லைன்னா முழு பூசணிக்காயை சோத்திர மறைக்க முடியுமா என்ன? அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு கேட்டதுக்கு அவன் சொன்ன கதை இதுதான். நானும் விஷால் யாதவும் மெர்சிடிஸ்ல கல்யாணத்துக்கு போனோம். ரொம்ப நேரம்லாம் அங்கே இருக்கல, வேற ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதனால கப்பில் வாழ்த்திட்டு கிளம்பிட்டோம். சாப்பிடக்கூட இல்லை, 15 நிமிஷம் இருந்திருப்போம் அவ்வளோதான். வெளியில கிளம்புறப்போ மெயின் கேட்ல பாவனா நின்றுட்டு இருந்தா. ஏன் சீக்கிரம் போறீங்கன்னு என்கிட்ட கேட்டா. அமித் காந்தியில ஒரு பார்ட்டி இருக்கு, அப்புறமா கர்னாலில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பினோம். பார்ட்டி முடிச்சுட்டு நான் கர்னால் போனேன், விஷால் அவன் வீட்டுக்கு போயிட்டான். இப்படி அடுத்தடுத்த நாளில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு புது கதையை அடிக்கிட்டே போனான். ஆனா விகாஸ் யாதவ் சொன்னது பொய்னு நிரூபிக்க ஒருத்தன் வந்தான். இந்த கொலையில சம்பந்தப்பட்ட ரெண்டு குடும்பத்தோடையும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தன்.
டைமண்ட் பேலஸ்ல இருந்து நிதீஷ கூட்டிட்டு டாடா சஃபாரியில போனாங்க. என்ன சொல்லி நிதீஷ வண்டியில ஏத்துனாங்கன்னு தெரியல. அவனை மிரட்டி கூட்டிட்டு போயிருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருந்தா அவன் அமைதியா அந்த வண்டியில போயிருந்திருக்க மாட்டான். ஏற்கனவே மிரட்டினவங்க இப்படி நடுராத்திரியில கூட்டிட்டு போறாங்களே, என்னவா இருக்கும்னு ஏன் சுதாரிக்காம இருந்தான்னு தெரியல. அந்த அளவுக்கு அப்பாவியும் கிடையாது. என்ன சொல்லி நம்ப வச்சாங்களோ. வண்டி ஓடிட்டு இருந்தது விகாஸ் யாதவ், அவன் கூட முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தது நிதீஷ். கார்ல பின்னாடி விஷால் யாதவும் சுக்தேவ் பெஹல்வானும் உட்கார்ந்திருந்தாங்க. 4 பேரும் கார்ல வேகமா போயிட்டு இருந்தாங்க. கொஞ்ச தூரம்தான் போயிருப்பாங்க. ஹப்பூர் சங்கிய கிராஸ் பண்றப்போ நடுவுல ஒரு ஸ்கூட்டர் நின்னுட்டு இருந்துச்சு. ஏதோ பிரேக் டவுன். விகாஸ் யாதவ் விடாம ஹார்ன் அடிச்சான். அதை பார்த்து ஸ்கூட்டரோட நின்னுட்டு இருந்தவனுக்கு எரிச்சல். கொஞ்சம் அமைதியா இருங்கிற மாதிரி கை காட்டினான். விகாஸ் யாதவ் சூடாயிட்டான். வண்டிலிருந்து இறங்கி வந்து கெட்ட வார்த்தை போட்டு திட்டிட்டே,
ஏய் என்ன பெரிய இவனட கை காட்டுற
அப்படினா,
ஏய் பாத்து பேசு, நீ என்ன பெரிய இவனா? அதா வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்குல, பாத்தா தெரியல, உனக்கு கண்ணு முதுகலையா இருக்கு
அப்படின அவனும் பதிலுக்கு எகிறினான். அப்படியே அது பெரிய வாக்குவாதம் ஆயிடுச்சு. இத பார்த்துட்டு பெட்ரோல் கார் வந்துச்சு. அதுல சத்யேந்தர் பால் சிங்கும் இந்தர்ஜித் சிங்கும் இருந்தாங்க. வந்து விசாரிச்சுட்டு டிராபிக்கை கிளியர் பண்ணாங்க. டிராபிக் போலீஸ் வரதை பார்த்ததும் விகாஸ் யாதவ் பம்ம ஆரம்பிச்சிட்டான். சாதாரண நாளா இருந்தா நான் யாரோட பையன் தெரியுமான்னு ரகள பண்ணிருப்பான். அன்னைக்கு எதுவும் சொல்லிக்காம அமைதியா கிளம்பிட்டான். ஸ்கூட்டரை வச்சுட்டு நின்னவனுக்கு ஆத்திரம் தாங்கல.
இப்படி பேசிட்டானே
அப்படின்னு மாஞ்சு மாஞ்சு போனான்.
இவனுங்கள சும்மா விடக்கூடாது
அப்படின்னு நினைச்சிட்டு வண்டி நம்பரை நோட் பண்ணான். PB07H0085. ஸ்கூட்டர் வச்சிருந்தவனோட பேரு அஜய்குமார். அவன் கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னான். அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு, யாரெல்லாம் கார்ல இருந்தாங்கன்னு புட்டு புட்டு வச்சான்.
அஜய்குமார் இப்படி ஸ்ட்ராங்கான சாட்சியா மாறுவான்னு யாதவ் தரப்புல எதிர்பார்க்கல. மத்த எல்லா சாட்சிகளையும் சுலபமா வளைச்சிட்டாங்க. காசியாபாத்ல இருக்கிற கவி நகர்ல இருந்து நிதீஷ் கட்டாராவை கடத்திட்டு போய் கொன்னத விகாஸ் யாதவ் விஷால் யாதவ் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டதா கோர்ட்ல இன்ஸ்பெக்டர் அசோக் படோரியா சொல்லியிருந்தாரு இல்லையா? அப்புறம் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்றப்போ ஏன் முன்னாடி அப்படி எந்த வாக்குமூலமும் தரல அப்படின்னு பிளேட்ட திருப்பிட்டார்.
ஐயா, விகாஸ் யாதவ் விஷால் யாதவ் ரெண்டு பேரும் நிதீஷ் கட்டாராவை கடத்திட்டு போய் கொன்னதை ஒத்துக்கிட்டாங்க ஐயா
அப்படின்னு டப்ரா போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் பிரிஜ் மோகன் மிஸ்ரா முன்னாடி கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்தவரு வேறொரு தகவலும் சொல்லியிருந்தார். குற்றம் சுமத்தப்பட்டவங்களோட வாக்குமூலத்தை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு அனுமதி கேட்டேன். இன்ஸ்பெக்டர் படோரியா அதுக்கு பர்மிஷன் தரல. டிபி யாதவோட தொழில் கூட்டாளிகளில் ஒருத்தர் தான் இன்ஸ்பெக்டர் படோரியான்னு பின்னாடி சொல்லப்பட்டுச்சு. ஏதோ பேரம் பேசுறதுக்காக இன்ஸ்பெக்டர் படோரியா விளையாடியிருந்தார். அதே மாதிரி விஷால் யாதவ் வந்து நிதிஷை கூட்டிட்டு போனதையும் எல்லாரும் ஒன்னா கார்ல ஏறி போனதையும் பார்த்ததா சொன்ன நாலு சாட்சிகள்ல மூணு பேர் பிறழ் சாட்சிகளா மாறிட்டாங்க. கல்யாண பொண்ணு சிவானி கவரோட அண்ணன் ரோஹித் கவர் மட்டும்தான் அதை பார்த்த சாட்சிகள்ல மிஞ்சி இருக்கிறான். ஆனா அவனும் பிறழ் சாட்சியா மாறிட்டான்.
கல்யாண தண்ணிக்கு நடுராத்திரியில விஷால் யாதவ் வந்து நிதிஷ்ட பேசிட்டு அப்புறம் வெளியில போய் கார்ல கூட்டிட்டு போனதா சொன்ன தகவல் சரியில்லை
அப்படின்னு சொன்னான். அது மட்டும் இல்லை, நிதிஷ் பாரதி ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் இல்லைன்னு சொன்னான். கான்ஸ்டபிள் இந்தர்ஜித் இருக்காரே, அவரும் மற்றவங்க சொன்ன மாதிரியே இப்போ பேசினார்.
டாடா சஃபாரியில் மூணு அக்யூஸ்டோட சேர்ந்து விக்டிமையும் பார்த்ததா சொன்ன தகவல் தப்பு
அப்படின்னாரு. இப்படியே ஒவ்வொருத்தரா பல்ட் அடித்தாங்க. வழக்கு நாலஞ்சு வருஷம் இழுத்துட்டே போச்சு. ஏற்கனவே சாட்சி சொன்னவங்கள்லாம் பிறழ் சாட்சியாக மாறினது ஒரு பக்கம்னா, புதுசு புதுசாக சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துற வேலையையும் இன்னொரு பக்கம் செஞ்சாங்க. குமார் திவான்னு புதுசாக ஒருத்தன் வந்தான். 2002 பிப்ரவரி 16-17 அன்னைக்கு நைட்டு 3 மணி வாக்கில் கர்னாலில் இருக்கிற தன்னோட வீட்டுக்கு விகாஸ் யாதவ் வந்ததா சொன்னான். அடுத்த நாள் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததாகவும் அதை அட்டன் பண்ணுறதுக்காகத்தான் விகாஸ் யாதவ் வந்தான்னு சொன்னான். அதுக்கு சாட்சியாக அந்த ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் காட்டினான். இவ்வளவையும் செஞ்சவங்களால் அஜய்குமாரை மட்டும் ஒன்றும் செய்ய முடியலை.
அஜய்குமாரை பிறழ் சாட்சியா மாற்ற முடியல. எந்த உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் அவன் பயப்படல. அப்படி ஒரு முறை மிரட்டுறப்போ அவன் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்.
இந்த கேஸ்ல இருந்து என்னை வித்ரா பண்ண சொல்லி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க, என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு
அப்படின்னு சொன்னான். அதனால அவனுக்கு 4 பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் கொடுத்தாங்க. அஜய்குமாரை தொட்டா பிரச்சனை மேல மேல பெருசா ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வேறொரு தந்திரம் செய்யறதுக்கு திட்டம் போட்டாங்க. அஜய்குமாருக்கும் அவனோட மனைவிக்கும் பிரச்சனை இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சின்ன சின்னதா ஆரம்பிச்ச பிரச்சனை கடைசியில பிரியற அளவுக்கு ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் இப்போ தனித்தனியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அண்ணன் தம்பிங்க மனோஜ் சர்மா, அனுஜ் சர்மா ரெண்டு பேரும் ஒரு நாள் அஜய்குமாரை பார்க்க வந்தாங்க. மோகன் நகர்ல இருக்கிற கோவிலுக்கு அஜயோட மனைவிய வர சொல்லியிருக்கிறதாவும் அங்க வந்தா பிரச்சனைய பேசி தீர்த்துக்கலாம்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை நம்பி மோகன் நகர் கோவிலுக்கு அஜய்குமார் போனான். அங்க சந்தேகப்படுற மாதிரி 3 பேர் கார்கிட்ட காத்துட்டு இருந்தாங்க. அஜய்க்கு லேசா பொறி தட்டுச்சு. இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு இருந்தான். மனைவிக்காக காத்துட்டு இருந்தான். அவ வர மாதிரி தெரியல. அப்போ மனோஜ் சர்மா, அனுஜ் சர்மா ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்காக சாட் வாங்கிட்டு வந்தாங்க. அஜய் அதை சாப்பிடவும் கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மாதிரி ஆயிட்டான். வயித்த பெரட்டிட்டு வந்துச்சு. வயிறு வலிக்குதுன்னு துடிக்க ஆரம்பிச்சிட்டான். சாட்ல என்னத்தையோ கலந்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினான். அவன் நினைச்ச மாதிரியே அதுல விஷம் கலந்துருந்துச்சு. தன்னை கொல்ல பாக்குறாங்களேன்னு அஜய் பின் வாங்கிடல. இதையும் கம்ப்ளைண்ட் பண்ணான். மனோஜ் சர்மா, அனுஜ் சர்மாவை விசாரிச்சதுல டிபி யாதவ் இதுல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு தெரிய வந்துச்சு. அவர் மேலையும் இன்னும் 4 பேர் மேலையும் அஜய்குமாரை விஷம் வச்சு கொல்ல பார்த்ததுக்காக கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. கடைசியா போலீஸ் பாதுகாப்போட கோர்ட்டுக்கு வந்து தைரியமா சாட்சி சொன்னான் அஜய்குமார். அஜய்குமார் ஏன் இந்த கேஸ்ல விடாப்பிடியா நின்னான்? இதுக்கும் அவன் நிதிஷோட சம்பந்தப்பட்டவனும் இல்லை. அரசியல் பலம் இருக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து அஜய்குமாருக்கு எவ்வளவு அழுத்தம் வந்திருக்கும்னு தனியா சொல்லணுமா என்ன? ஆனா அஜய் அது எதுக்கும் பயப்படாம ஏன் இவ்வளவு உறுதியா இருந்தான் தெரியல. ஒருவேளை நீதி தேவதை தான் அவன் உருவத்துல வந்து நின்னுட்டாளா தெரியல.
பாரதி யாதவ் இந்த வழக்குல முக்கியமான கேரக்டர். பாரதி யாதவ் இவ்வளவு நேரம் இந்த எபிசோட்ல காணாம போன மாதிரியே இந்த வழக்குல இருந்தும் காணாம போயிருந்தான். பாரதியோட வாக்குமூலத்தை வாங்கறதுக்காக கோர்ட் 4-5 வருஷமா காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு மீடியா அட்டென்ஷன் கிடைச்சும் பாரதிய இந்தியாவுக்கு வர வைக்க முடியல. பாரதியோட மனசை மாத்திட்டாங்களா, இல்ல வீட்டில் அவளுக்கு கொடுத்த ப்ரெஷர் அளவுக்கு அதிகமாக இருந்துச்சா, எதுவும் நமக்கு தெரியாது. அவள் லண்டன்ல போய் படிச்சுட்டு இருக்கான்னு மட்டும் தகவல் சொன்னாங்க. அவள் ஸ்டாஃப் நர்ஸா அங்கே வேலை பார்க்கறதாவும் ஒரு தகவல் சுத்திச்சு.
இந்த பொண்ணை நம்பி இப்படி ஒருத்தன் உயிரையே விட்டுட்டானே
அப்படின்னு அவ ஊர் வாயிலையும் விழ வேண்டியிருந்துச்சு. இதெல்லாம் அவ லண்டன்ல இருந்து பார்த்துட்டு தான் இருந்தாளா, மனசு நொந்து போய் தவிச்சிட்டு இருந்தாளா, இல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு புது வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருந்தாளா? எதுவும் தெரியாது. ஆனா அவளை அப்படியெல்லாம் அவ்வளவு ஈஸியா விட்டுற முடியுமா என்ன? அவளோட வாக்குமூலம் இல்லாம இந்த கேஸை முடிக்க முடியாது. அவளுக்கு திரும்ப திரும்ப வாரண்ட்ஸ் போட்டாங்க, நான் பெயிலபிள் வாரண்ட்ஸும் போட்டாங்க. ஆனா அவ இந்தியாவுக்கு வரல. கொலை நடந்தது 2002 பிப்ரவரியில. அதிலிருந்து 2 வருஷத்துல மற்ற எல்லா சாட்சிகளுமே விசாரிக்கப்பட்டுட்டாங்க. பாரதி யாதவ் மட்டும் சாட்சி சொல்ல வரல. அப்புறம் இன்னும் 1 வருஷம் ஆகியும் அவளை கொண்டு வர முடியல. அதனால ப்ராசிக்யூஷன் விட்னஸ்ல இருந்து பாரதி யாதவை விடுவிக்க பார்த்தாங்க. அதுக்கு நீலம் கட்டாரா ஒத்துக்கல. அவங்க அதை சேலஞ்ச் பண்ணாங்க. பாரதி யாதவ் முக்கியமான சாட்சின்னு, அவ சாட்சி சொல்லலைன்னா இந்த வழக்கை ஈஸியா டிபி யாதவ் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடுவார்னு சொன்னாங்க.
பாரதி யாதவ சாட்சியிலிருந்து விடுவிக்க பாக்குறது உத்தரப்பிரதேச வழக்கறிஞரோட தவறான நோக்கத்தை காட்டுது
அப்படின்னு டெல்லி ப்ராசிக்யூட்டர் முக்தா குப்தா கடுமையா பேசினார். சாட்சி சொல்ல பாரதி யாதவ் வந்தே தீரணும்னு கோர்ட் தீர்மானமா சொல்லுச்சு.
காசியாபாத்ல டிபி யாதவ் செல்வாக்கான ஆளு. ஏற்கனவே சாட்சிய முழுக்க வளைச்சிருந்தாரு. அதனால நிதிஷ் கட்டாராவோட அம்மா நீலம் கட்டாரா காசியாபாத்ல இருந்து டெல்லி கோர்ட்டுக்கு இந்த வழக்க மாத்தணும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. டிபி யாதவ் அப்போ எம்பி இல்லனாலும் அவரால பெரிய அளவுல செல்வாக்கு செலுத்த முடியும். இப்போ இன்னும் மூர்க்கமா களத்துல இறங்கியிருந்தார். அதனால சிஸ்டம் மேல மக்கள் நம்பிக்கை இழந்துடக்கூடாதுன்னு, வழக்கு பாரபட்சம் இல்லாம விசாரிக்கப்படணும்னு சில நேரங்கள்ல வேற கோர்ட்டுக்கு மாத்திர வழக்கம் உண்டு. இந்த வழக்கிலையும் நீலம் கட்டாராவோட கோரிக்கையில இருந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு வழக்க டெல்லி கோர்ட்டுக்கு மாத்தினாங்க. இதுக்கு நடுவுல பாரதி யாதவ லண்டன்ல இருந்து இந்தியா வரவழைக்கிறதுக்காக அவளோட பாஸ்போர்ட்டை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரிவோக் பண்ணுச்சு. அது May 2006. இதுதான் அவளை வரவழைக்கிறதுக்கான கடைசி அஸ்திரம். பாஸ்போர்ட்டை ரிவோக் பண்ணதால இனி அவ லண்டன்ல இருக்க முடியாது. அப்படி இருந்தா அது இல்லீகல். அது போக அந்த 2006 நவம்பர் மாசம் அவளோட விசாவும் எக்ஸ்பயர் ஆக இருந்துச்சு. அதனால அவ இங்க வந்தே ஆகணும். 2006 மே மாசத்துல பாஸ்போர்ட்டை ரிவோக் பண்ணதும் தன்னோட பொண்ணு எங்க இருக்கானே தெரியலன்னு டிபி யாதவ் சொன்னாரு. கோர்ட் இப்போ கடுமையா பேசுச்சு. பாரதி யாதவ் லண்டன்ல இருந்துகிட்டு இவ்வளவு வருஷமா இங்க கோர்ட்டுக்கு வராததால அவங்க விசாரணைய தாமதப்படுத்துறதா ஆகுது. நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம், தான் சாட்சி சொல்லி ஆகணுங்கறது தெரிஞ்சிருந்தோம், அவங்க கோர்ட்டுல ஆஜராகல. அதனால அவங்க தலைமறைவா இருக்கிறதா கோர்ட் கருதுது. இதுக்கு மேலையும் அவ இங்க வரலனா ப்ரொக்ளைம்டு அஃபெண்டரா கோர்ட் அறிவிச்சிடும். அப்படி அறிவிச்சிட்டா அவ கைது செய்யப்படுவா. இனியும் அவளை தலைமறைவா வச்சிருக்க முடியாதுன்னு ஆன அப்புறம் கடைசியா 2006 நவம்பர் 25 அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்தா பாரதி யாதவ்.
பாரதி யாதவ் இந்தியாவுக்கு வந்துட்டாங்கிறது தலைப்பு செய்தியா வர்ற அளவுக்கு முக்கியமா மாறிடுச்சு. நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவ இந்தியா வந்திருந்தா. அதனால அவ இருக்கிற இடத்த சுத்தி எப்பவும் மீடியா இருந்துச்சு. வீட்டை விட்டு வெளில வரத்துக்கே அவ பயந்தா. அதனால அவளுக்கு தோதான நாள்ல கோர்ட்டுக்கு வரலாம்னு சொல்லப்பட்டுச்சு. கேமரால சாட்சி சொல்றதுக்கு கோர்ட் அனுமதிச்சுது. மக்களுக்கும் மீடியாவுக்கும் அனுமதி தரல. நீலம் கட்டாரா இருந்தாங்க. பாரதி யாதவ் என்ன சொல்வான்னு இந்தியாவே காத்துட்டு இருந்துச்சு. நீலம் கட்டாரா ஏக்கத்தோட உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க மனசு இறுக்கி போயிருந்தது அவங்க முகத்திலே தெரிஞ்சிச்சு.
எப்படியும் அப்பாவை மீறி எதுவும் சொல்ல மாட்டா. செத்து போன காதலனுக்காக அவ வாழ்க்கைய பாழாக்கிக்கிறதுக்கு அவ என்ன லூசா? காதலுக்காக உயிரை விட்டுறதெல்லாம் சினிமால வேணா நடக்கும், நெஜத்துல உசுரை எடுக்கத்தான் செய்வாளுங்க. காதலிக்கிறப்போ நீ இல்லனா அவ்வளவுதான்னு உருகுவாங்க. பிரச்சனை வந்ததும் சுயநலக்காரியா ஆயிடுவாங்க. அவனை சொல்லணும், இவளை போய் லவ் பண்ணாம பாரு.
இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. எல்லா எதிர்ப்பையும் மீறி தன்னோட காதலுக்காக அவ பேசுவான்னு கொஞ்சம் பேர் நம்பினாங்க. நீலம் கட்டாரா அதுல ஒருத்தங்க. ஆனா அவ சொன்னா,
நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அதுக்கு மேல எங்களுக்குள்ள எதுவும் இல்லை.
நல்ல வேளை நிதிஷ் கட்டாரா செத்துட்டான். பாரதி யாதவ் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டிருந்தா அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும்? அவனோட அம்மா நீலம் கட்டாரா அப்படியே சிலையா உறைஞ்சு போயிட்டாங்க.
மகனுக்கு நீதி கிடைக்குமாங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வந்துருச்சு. அரசியல் அதிகாரத்துக்கும் அராஜகத்துக்கும் எதிராக சாமானியர்களால் எவ்வளவுதான் போராட முடியும்? அதனால் நீலம் கட்டாரா விரக்தியாக உட்கார்ந்துருந்தாங்க. மனசு கொஞ்சம் பலமான அப்புறம் திரும்பவும் விடக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால் போராடுற மனசை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. பாரதி யாதவ் இப்படி பேசின அப்புறமா எப்படியும் தண்டனை வாங்கி தந்தே தீரணும்னு வைராகியமாக இருந்தாங்க. அதுக்கு என்ன வழின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. நெருக்கடி அதிகமாக அதிகமாக யோசனையும் அதிகமாகி வழி பிறக்க ஆரம்பிச்சிருமே. அந்த மாதிரி அவங்களோட யோசனை அவங்களுக்கான வழியை காட்டுச்சு. பாரதி நிறைய தடவை ஃபோன் வழியாக பேசியிருக்கா, கணக்கு வழக்கே இல்லாமல் மணிக்கணக்காக பேசுவா. நிதிஷ் கட்டாராட்ட மட்டும் இல்லை, அவன் இல்லாதப்ப நீலம் கட்டாரா கூடவும் நிறைய தடவை பேசியிருக்கா. அப்படியெல்லாம் பேசினது தான் இப்போ ஹெல்ப் பண்ணுச்சு. நிதிஷ் கட்டாரா கொலையான அப்புறம் கூட நீலம் கட்டாரா கிட்ட பல தடவை பேசியிருக்கா, அழுது புலம்பியிருக்கா.
இப்படி அநியாயமா கொன்னுட்டாங்களே பாவிங்க, இவங்க நல்லா இருப்பாங்களா? அப்படி என்ன பெரிய குடும்பமானோ, இப்படி கொலை பண்றதா குடும்பமானோ,
அப்படி இப்படின்னு நிறைய டயலாக் அடிச்சா. அதே மாதிரி நிதிஷ் கட்டாராவோட அப்பா நிதின் கட்டாராக்கு அவ ஒரு இமெயில் அனுப்பியிருந்தா. நிதிஷ் பத்தியும் யார் கொலை செஞ்சாங்கன்னு அந்த இமெயில சொல்லியிருந்தா. அந்த மெயில்ல நிதிஷ் மேல அவளுக்கு இருந்த காதல் அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. கொலகாரங்களையும் தெளிவா அடையாளம் காட்டி சொல்லியிருந்தா. அப்புறம் பிஎன்பி பரிபா பேங்க்ல பாரதி ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தா. அது நிதிஷோட ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற பேங்க். அவ அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக நிதிஷோட ஆபீஸ் அட்ரஸ் தான் கொடுத்திருந்தா. நிதிஷ் இறந்து போன அப்புறமா இந்த அட்ரஸ் மாற்றப்பட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் விட பாரதிக்கு எதிராக திரும்பினது அவள் நிதிஷ் கணிப்பின கிஃப்ட்ஸ், கிரீட்டிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் மறக்காம கிரீட்டிங் கார்டு அனுப்பியிருந்தா. பிறந்த நாளுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் என்னென்ன நாள் இருக்கோ எல்லா நாளுக்கும் அவனுக்கு கிரீட்டிங் கார்டு அனுப்பியிருந்தா. அப்போ அவள் காதலோட உச்சத்தில் இருந்தா. அதனால உருகி உருகி எழுதி கார்டு மேலே கார்டாக அனுப்பியிருந்தா. அதுல எல்லாம் அவளுடைய கையெழுத்து இருந்துச்சு.
அந்த கிரீட்டிங் கார்ட்ஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் நான் அனுப்பல
அப்படின்னு அவளால மறுக்க முடியல. இது பத்தி கோர்ட்ல கேக்குறப்போ அத ஒத்துக்கிட்டா. இதுக்கப்புறம் தடுமாறிக்கிட்டு இருந்த இந்த கேஸ் ஒழுங்கான பாதைக்கு திரும்பின மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது. பாரதியோடைய போன் கால்ஸ், இமெயில், கிரீட்டிங் கார்டு இதெல்லாம் பார்த்தப்ப அவளுக்கு நிதிஷ் மேல இருந்த காதல் தெளிவா தெரிஞ்சது. அந்த காதலை அழிக்கத்தான் இந்த கொலை நடந்திருக்கணும்னு சொல்ல முடிஞ்சது. அதனால கொலைக்கான ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருக்குங்கிறது தெளிவாயிருச்சு. இந்த ஆதாரம் எல்லாத்தையும் கோர்ட்ல சமர்ப்பிச்ச அப்புறம் இந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆச்சு. இனி இந்த கேஸ்ல நல்லது நடக்கும், குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்குங்கிற நம்பிக்கைய இது தந்துச்சு. அதே மாதிரி கொலை நடந்த இடத்துல கிடைச்ச வாட்ச் சுத்தி எல்லாம் கொலைகாரங்களுக்கு எதிரான ஆதாரமா ஆச்சு. கொலை நடந்து 6 வருஷம் கழிச்சு, அதாவது 2008 மே 30 அன்னைக்கு கொலையாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு கோர்ட் தீர்ப்பளிச்சுது. இந்த கொலையை ஹானர் கில்லிங்னு கோர்ட் சொல்லிச்சு. கொலை பண்ணதுக்கு 25 வருஷம் தண்டனை கொடுத்த கோர்ட் சாட்சியங்களை அழிச்சதுக்கு தனியாக 5 வருஷம் தண்டனை கொடுத்துச்சு. மொத்தமாக 30 வருஷம் ஜெயில் தண்டனை. குடும்பமானம் குடும்பமானம்னு சொல்லி இந்த மாதிரியான கொலைகளை செய்கிறவங்களுக்கு மனசுன்னு ஒன்று இருக்குமா இருக்காதா? பொண்ணுங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாலே குடும்பமானம் போயிடுமா? இப்படியெல்லாம் ஆச்சரியப்படுறவங்க வாழ்ற இந்த உலகத்துல தானே ஹானர் கில்லிங் பண்றவங்களும் வாழ்றாங்க.
பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் விகாஸ் யாதவ், விஷால் யாதவ் ரெண்டு பேருக்கும் ஆயுள் தண்டனை கிடைச்சிடுச்சுங்கிறதுனால நீதி ஜெயிச்சிடுச்சுன்னு எல்லாம் நினைக்க முடியாது. 2009 நவம்பர்ல பாரதிக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. அத காரணமா வச்சு விகாஸ் பெயில் வாங்கினான். ஹாஸ்பிட்டல் போறதா சொல்லி இன்னொரு பெயில், அடுத்து உப்பு சப்பில்லாத காரணம் சொல்லி இன்னொரு பெயில். இப்படி பெயில் பெயில் பெயில். பல நேரத்துல அவனுக்கு எதுக்காக பெயில் கொடுத்தாங்கன்னு காரணமே இருக்காது. தண்டனை கொடுத்த மொத 2 வருஷத்துல மட்டும் 66 தடவை பெயில வந்ததா மீடியால சொன்னாங்க. அவன் ஜெயில இருந்தான்னு சொல்றத விட பெயில இருந்தான்னு சொல்றதுதான் சரி. இதையெல்லாம் பார்த்த நீலம் கட்டாராவுக்கு எவ்வளவு பயத்தெரிச்சலா இருந்திருக்கும். யாதவ் குடும்பத்தோட இன்ஃபுளுவன்ஸ்னால ஜெயில் அத்தாரிட்டிஸ் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு முறையா விசாரணை கமிஷன் அமைச்சு இதை விசாரிக்கணும்னு நீலம் கட்டாரா கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா விகாஸ் அடிச்ச கூத்து அப்படி. வெயில்ல வெளியில வந்ததோட மட்டும் இல்லாம பயமே இல்லாம நிறைய குற்ற செயல்கள்ல ஈடுபட்டான். பெரிய சென்சேஷனான ஜெசிகா லால் கொலை வழக்கு இருக்கே, அதுல கூட இவனுக்கு சம்மந்தொறந்துச்சு. பெயில்ல வந்துட்டு 2-3 தடவை தலைமறைவா கூட போயிருக்கான். எவ்வளவு அதிகார திமிர் இருந்தா அவனால இப்படி செஞ்சிட்டு இருக்க முடியும்? நீலம் கட்டாராவுக்கு ஆத்திரம் தாங்கல. கொலகாரங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு 2014 ஏப்ரல் மாசம் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணாங்க. அது நடக்கல. சுப்ரீம் கோர்ட் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிருச்சு. ஆனா விகாசும் விஷாலும் சேர்ந்து அப்பீல் பண்ண மனுவை விசாரிச்ச சுப்ரீம் கோர்ட் அவங்களோட தண்டனைய தனித்தனியா அனுபவிக்க வேண்டாம், மொத்தமா அனுபவிக்கலாம்னு சொல்லிருச்சு. அதாவது டெல்லி ஹைகோர்ட் கொலைக்கு 25 வருஷமும் சாட்சியங்களை அழிச்சதுக்கு 5 வருஷமும் மொத்தமா 30 வருஷம் தண்டனை கொடுத்துச்சு இல்லையா, அந்த 30 வருஷத்தை சுப்ரீம் கோர்ட் 25 வருஷமா ஆக்கிடுச்சு. இந்த வழக்கு பல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குது. மீடியா குட்டைய குழப்பாம நல்ல விதமா ஒரு வழக்க கையாண்டா கொலையாளிங்க நிச்சயமா தண்டிக்கப்படுவாங்க. வழக்கு விசாரணையில எந்த அளவுக்கு ஒரு அரசியல்வாதியால செல்வாக்கு செலுத்த முடியுங்கிறதுக்கும் இந்த வழக்கு உதாரணமா இருக்கு. அதே நேரத்துல நீதி அமைப்பு சரியில்லைன்னு என்னதான் விமர்சிச்சாலும் இவ்வளவு செல்வாக்குக்கு அப்புறமும் கொலகாரங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அது மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்குது. ஆனர் கில்லிங் இந்தியாவோட சாபக்கேடு. ஜாதி, மதம், வர்க்கம், அதிகாரம், பணம், இப்படி எத்தனையோ காரணங்களால ஆனர் கில்லிங் நடக்குது. அதோட ஒரு பக்கத்தை தான் இந்த வழக்கு எடுத்துக்காட்டுது. அதே மாதிரி கோர்ட் தண்டனை கொடுத்தா மட்டும் நீதி கிடைச்சிடுதுன்னு ஆயிடாது. அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் தங்களோட செல்வாக்க பயன்படுத்தி வெளியில சுத்த முடியுங்கிறதையும் இந்த வழக்கு சொல்லுது. மீடியா இதையும் கவனிக்கணுமோன்னு யோசிக்க வைக்குது. ஒரு உயிரை உருவாக்க மனுஷங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை இல்லாம கோவில் கோவிலா ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா எத்தனை பேர் ஏறி இறங்குறாங்க. ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் உயிரோட மதிப்பு தெரியாம அற்பமான காரணங்களுக்கு எல்லாம் கொன்னு குவிக்கிறாங்க. எத்தனையோ ஆணவ கொலைகள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டுல சொன்ன மாதிரி, கொலை பண்றவங்களா பார்த்து திருந்தாத வரைக்கும் இந்த மாதிரியான ஆணவ கொலைகளும் நடந்துட்டு தான் இருக்குமோ? அதே நேரத்துல இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்குன்னாலும் காலம் எவ்வளவோ மாறியிருக்கு. இப்ப முன்ன மாதிரி இல்ல, நிறைய ஜாதி மறுப்பு திருமணங்கள் நடக்குது. இப்படியான திருமணங்கள் காதல்னால மட்டும் நடக்கறதில்ல, வீட்டிலேயே வேற ஜாதியை சேர்ந்த வரனை பார்த்து முடிச்சு வைக்கிறாங்க. தன்னோட பொண்ணுக்கு மாப்பிள்ள தேடுறப்பவும் தன்னோட பையனுக்கு பொண்ணு தேடுறப்பவும் சாதி தடை இல்லைன்னு குறிப்பிடுற அளவுக்கு எத்தனையோ குடும்பங்கள் பக்குவப்பட்டிருக்கு. இந்த பக்குவம் பரவலாகணும். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்ன சமூகம் நம்மளோடது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன சமூகம் நம்மளோடது. இதெல்லாம் வெறுமனே லட்சிய கோஷமா மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையோட கரையணும். இன்னொரு கேஸோட அடுத்த வெள்ளிக்கிழமை சந்திக்கலாம்.
ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்துல நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி contact@humanpodium.com. This episode was brought to you by MTR Restaurants, Udupi. Indulge in the timeless legacy of MTR Restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Tamil 360 Degree. Narrated by Deepika Arun and Dakshin. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad. Assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team, Bhavya Kirtivasan and Srinithya Sundar. Executive producer, Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.